இந்த நாட்களில் முக்கியமாக நான் ஜபத்தை மையமாக வைத்து பேசும்படியாக இருக்கிறேன். பொதுவாக நம்ம வேத சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அல்லது சபை சரித்திரத்திலும் பார்க்கும் பொழுது தேவனுக்காக எழும்பி நின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு காரியங்களை ஆழமான மையமாய்க் கொண்டிருந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அவை இரண்டு காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில ஒன்றுக்கொன்று இணைந்ததாகவே காணப்பட்டது. ஒன்றை மிகைப்படுத்தி மற்றொன்றை குறைக்கும்படியாக அல்ல, இரண்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று சமமான அளவில் பற்றி கொண்ட காரியங்கள். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சீர்திருத்த ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில் வேதத்தை ஒருவேளை அறிந்திருக்கிற அறிவு இருக்கலாம், ஆனால் அவருடைய ஜப வாழ்க்கை சரியான வேதபூர்வமான அளவில் இருப்பதில்லைங்க. அநேகர் உண்மையாலுமே ஒருவேளை நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டு சொல்ல சொன்னால் அது கர்த்தருடைய சமூகத்தில் மிக வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரியதா கூட இருக்க வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய காரியம் உங்களுக்கு இந்த வேளையில தெரியலாம். ஆகவே ஆதி திருச்சபையில மாத்திரமல்ல, சபை சரித்திரத்தில் மாத்திரமல்ல, தேவனுக்கென்று எழும்பி நின்று பிரகாசித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு காரியங்கள் பிரகாசித்தன, அதில் அவர்கள் எழும்பி நின்றார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்திருக்கிறோம் கடந்த நாட்களில். இன்றைக்கு நான் ஜபத்தை குறித்த முக்கியமாக நான் மையப்படுத்தி பேசும்படியாக இருக்கிற காரியத்தின் நிமித்தமாக ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எவ்விதமாய் காணப்பட்டார்கள். பழைய ஏற்பாடு பக்கமாக நாம் போகல, ஆனால் கூட ஆதி திருச்சபையில் எவ்விதமாக அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பணியை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். பொதுவாக உன்னுடைய வாழ்க்கையில ஒன்று, நாம் ஆண்டவருக்காக எழும்பி நின்று பிரகாசித்து மடியலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குளிர்ந்து போன அனலுமின்றி வாழுகிற ஒரு வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து மடிந்து பிற்கால சந்ததிக்கு ஒரு சாபத்தையே விட்டு போகலாம். ஏன்னா ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க எந்த ஊழியக்காரனும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் சாபத்தை தவிர அவரை எதுவுமே விட்டு போக முடியாது. உன்னை பின்பற்றக்கூடிய மாதிரி என்பது எதுவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதோ பிழைப்பையா அல்லது சாவையா நினைச்சு செய்த ஊழியத்தினுடைய ஒரு பின்னணியை வைத்து போனதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அது சொல்ல போனா சபை சரித்திரத்தில் உன்னுடைய பெயர் இடர்களுக்குரிய மனிதர்கள் என்ற பட்டியலில் வருமே ஒளிய ஆசீர்வாதத்துக்குரிய மனிதர்கள் என்ற பட்டியல வராது. என்ன நம்ம ஆகவே ஒளிவு மறைவில்லாதபடிக்கு இந்த நாளில நான் அவனுடைய சத்தியத்தின் அடிப்படையிலேயே பேச விரும்புகிறேன். ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் அவனுடைய இருதயத்தை அது பாதிக்குமானால் பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுவார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்போஸ்தலர்களில் 6:4 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களில் 6:4 இங்கே இவ்விதமாக பந்தி விசாரிப்பின் காரியத்தை அவர்கள் தாமே கொண்டு வந்த வேளையில் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பொறுப்பை விட்டு விலகுவதில் அவர்கள் ஒரு காலும் இணங்கிக் கொடுக்கவில்லை, உறுதியாக இருந்தார்கள். என்ன சொன்னாங்கன்னு சொன்ன அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். We will give ourselves continually. இது என்ன ஆங்கிலத்தில் சொல்றாரு? நாங்கள் எதற்கென்று நாங்களை விற்று போட்டோம், இதற்கென்று எங்களை நாங்கள் அடிமைப்படுத்திக் கொண்டோம், இதற்கென்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தாரை வார்த்து விட்டோம். இதுதான் அதனுடைய அர்த்தம். We will give ourselves continually. இதற்காகவே நாங்கள் எங்களை முற்றிலுமாக தாரை வார்த்து விட்டோம். To prayer and the ministry of word. ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறதிலும் ஜெபத்திலும் நாங்கள் வாழும்படியாக நாங்கள் தாரை வார்த்து விட்டோம். அம்மையனுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? இந்த வசனத்துக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் விதமாய் காணப்படுகிறோம். நாம் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறோம், ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம். ஆனா இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில விதமான ஒரு அளவுகள் இல்லை என்றால், வேதம் சொல்லும்படியான ஒரு வழிமுறை, வேதம் ஒரு பிரின்சிபல்ஸ், இதுதான் அப்படின்றது வேதம் தெளிவா சொல்லுகிறதுங்க. இதுல மழிப்பு பேசுகிற ஒரு காரியமும் இல்ல, இதற்கு தரைக்குறைவான காரியம் என்பது வேதம் அங்கீகரிக்காத ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில ஒன்று இதற்கு நீ இணங்கி கொடுத்து அதற்கு ஏற்ற வண்ணமாக வாழ்க்கையில அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில அது எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லி நீ அதற்கு தூரத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை தாமே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஊழியம் என்பது ஒரு சவால். ஊழியம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்புகிற வண்ணமாக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைக்கும்படியான காரியம் அல்ல. ஊழியம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில முதலாவது தேவன், முதலாவது என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய பிள்ளை அல்ல, என்னுடைய குடும்பம் அல்ல, என்னுடைய சபையும் அல்ல, முதலாவது தேவன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் நீ ஒரு தகுதியான ஊழியன், இல்லைன்னா அப்பிரயோஜனமான யூஸ்லெஸ் சர்வன்ட். இங்கே தேவன் தாமே இங்கே அப்போஸ்தலன் சொல்றார், We have given ourselves, நாங்க விற்று போட்டோம். உன்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமாக இருக்கிறது? வாட் இஸ் த ப்ரையாரிட்டி? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீ உன்னை அர்ப்பணித்த மனிதன் என்ற ஓளமான உண்மையான உணர்வோடு நீ வாழுகிறையா, இல்லது உன்னுடைய பிழைப்பு கடுத்த ஒரு காரியம் எதை நீ தெரிஞ்சிட்டு இருக்கிறியா? ஒருவேளை வேற வேலைக்கு போனா எனக்கு சரியான வேலை கிடைக்காது, ஆகவே இவ்விதமான ஒரு வேலைக்கு போயிட்டா பரவாயில்லன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேறு விதமா போவது நல்லது என்ன கேட்டா? ஏன் சாபத்தை வரவழைத்துக் கொள்கிறாய்? ஏன் தேவனுடைய காரியத்தை மலிவாக்குகிறாய்? ஏன் தேவனுடைய காரியத்தை யூதாச போல விற்று போடுகிறாய்? நான் கேட்கிறேன், அம்மனுடைய வாழ்க்கையில ஊழியம் என்பது இது அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து வாழும்படியான பணி இது. அதற்கு தரைக்குறவாய் வாழும்படியான வாழ்க்கையை போல தேவனுக்கு அவமானமும் அவகீர்த்தியும் நிந்தையும் கொண்டு வருகிறது, வேற ஒன்றும் இல்ல. நீ கிறிஸ்தவர்களை மற்ற மக்களை பார்த்து ஆண்டவரே நாம தூஷிக்கப்படாதுன்னு சொல்லாத. உன்னால தூஷிக்கப்படுது, என்னால தூஷிக்கப்படுது. உன்னையும் என்னையும் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடிவதில்லை, அதுதான் பிரச்சனை. நீனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருப்பாய், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் ஊழியம் செய்யறதில்ல எதுவுமே கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஃபார் வாட் பர்பஸ் ஆர் யூ சேவ், நீ எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? ரோமருக்கு நிருபத்தில் இதுதாங்க தேவன் உனக்கென்று எனக்கென்று வைத்திருக்கும்படியான குறிக்கோள். இதற்கு இரண்டாந்தரமான காரியம் என்பது வேதத்தில் இல்ல. ரோமருக்கு 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இங்கே இவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ரட்சித்திருப்பாரானால், உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே என்னை ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரா இருப்பாயானால் ஊழியம் செய்யறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கவே சொல்ல முடியாதுங்க. நான் நிறைய சமயத்துல சொல்றது, நிறைய சகோதரத்தை சொல்றது, ஒரே டாக்டர் உனக்கு தெரியலாம், நீ ரட்சிக்கப்படலப்பா, இன்னும் யூ ஆர் நாட் சேவ். உன்னுடைய வாழ்க்கையில சத்தியம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நடைமுறைப்படுத்தாத எந்த சத்தியமும் உனக்கு உன்னை ஆக்கினைக்கு எதுவாக தீர்க்குமே ஒழிய அது உனக்கும் பிரயோஜனம் இல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து. என்ன, அதை கொண்டே ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார்? ஏப்பா உனக்கு சத்தியம் தெரியும், அதுபடி நீ வாழாத நம்மளதுல உன்னுடைய வாழ்க்கையில நீ சபிக்கப்பட்டவன் என்றுதான் வேதம் சொல்வார். நான் ஒளிய மறையோடு பேச விரும்பலைங்க. வேதம் விதமா சொல்லுகிறது, 29வது வசனத்தில் தம்முடைய குமாரன் அநேக சோருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து வைக்கிறார். இதுதாங்க the ultimate goal of a soul being saved. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில குமாரனுடைய சாயலுக்கப்பாயிருப்பதற்கு கர்த்தரனை முன்குறித்து இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது இயேசுவின் சாயல் உள்ள இருக்குன்னு சொல்லு. நான் உண்மையாவே கேட்கிறேன், கொஞ்சமாவது என்ன பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷன் cursed person you are. ஆமாங்க, நீங்களும் நானும் இப்படி வாழ்றதை விட சாகிறது மேல், சாகிறது மேல். ஏன் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் மற்றதுக்கும் இடரலாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நான் கேட்கிறேன். அது மிக பயங்கரம், நமக்கும் ஆக்கினை மற்றவர்களுக்கும் ஆக்கினை. அதே பவுல் சொல்றாரு இந்த இடத்துல விதமாக தேவனுடைய வார்த்தையானது சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே அதுதாங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒன்னு சொல்றேங்க, நீ குறைஞ்சது 2 மணி நேரம் கூட ஜபிக்கலன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி நாட் ஃபிட் ஃபார் மினிஸ்ட்ரி. ஒன்னா நீ இத தீர்மானமா நான் இனி ஜப வாழ்க்கையில எழும்புவேன்னு நீ எழும்பு, இல்லைன்னா ஊழியத்தை விட்டு தேவன் அனுப்பிற்கு முன்பாக நீ போயிரு, அது நல்லது. என்ன இதுல வந்து நம்ம மாயமாலம் செய்யும்படியான காரியம் எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் நாம பொறுத்திருந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் அவருடைய வார்த்தையை கையாளும்படியான ஒரு காரியத்துக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும், என்ன உலர்ந்து போன எலும்புகளுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, கிருபையாய் நீர் பேசும், நீர் பேசும். அம்மையாலே உண்மையான விதத்தில் இந்த ஊழியத்தை குறித்த ஒரு உண்மையான உத்தரவாதம் உள்ள எந்த ஒரு மனிதனும் உண்மையான ஊழியத்தின் அழைப்பை குறித்து அவனுடைய வாழ்க்கையில அதை குறித்த ஒரு பயபக்தி உள்ள எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திராமல் துணிகரமாய் போவது அது துணிகரமான பாவங்க. நான் என் மனசில் வரதெல்லாம் பேசுவேன், ஆண்டவனுடைய வாழ்க்கையில கொடுத்த காரியங்களை நீ கிரமமாய் அங்கு தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி அதை கொண்டு போய் தாழ்மையோடு உண்மையான மனதோடு நீ பிரசங்கிக்க உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆயத்தம் இல்லாமல் போவது நான் சொல்றேங்க. சின் ஆஃப் த புல்பிட். இன்னைக்கு பிரசங்க ஊழியக்கார எங்க பெரிய பாவம் செய்யறான் தெரியுமா? பலிபீடத்துல தாங்க, பிரசங்க பீடத்துல தான் அவன் செய்கிறான். அவன் வெளியே செய்யற பாவத்தை விட பிரசங்க பீடத்தில் செய்யற பாவம் மிக கொடியது. அவன் வெளியே செய்யற விபச்சார பாவத்தை விட பிரசங்க பீடத்தில் துணிகரமா நின்று பிரசங்கம் பண்றான் பாருங்க, அது மிக கொடியது. ஆண்டவர் ஊசாவை போல உன்னையும் என்னையும் அடிக்கலன்னா அதுக்கு காரணம் அவருடைய கிருபை இல்லாமல் வேறொன்றும் இல்லைங்க. இட்ஸ் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஓசாவை போல உன்னையும் என்னையும் ஆண்டவர் தாமே நடத்தி இருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல ஒருவரும் இருந்திருக்க முடியாது, அதுதான் உண்மையான நிலை. ஆகவே அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் விதமாக நாங்கள் விதமான காரியத்தை செய்வோம், ஜபம் பண்ணதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை எப்படி செஞ்சாருங்க? அவர் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பான காலங்களில் அங்கே செய்த பணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் தாமே இந்த இடத்துல மகா பெரிய வேதனையோடு கூட வருகிறாருங்க, மகா பெரிய வேதனையோடு கூட அந்த இடத்துல தாமே அந்த நிற்கிறார். அவருடைய இருதயத்தை எல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் நம்முடைய உண்மையாலுமே அவர் அந்த இடத்துல அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எருசலேமை நோக்கி வருகிறார். வருகிற வேளையில இந்த ஜனங்களுடைய மனநிலையை பாருங்க. லூக்கா 19வது அதிகாரத்தில் இந்த காட்சியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 19 அதிகாரத்தில் இந்த தெய்வ குமாரன் அந்த இடத்துல உள்ள சிலுவையில் அறையப்படும்படியாக அவர் தாமே இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக இந்த தெய்வ குமாரன் உள்ளே பிரவேசிக்கும்படியான அந்த வேளையில இந்த ஜனங்களின் நிலையை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 37 அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில், அங்கே ஒலிவ மலைக்கு படிகாரத்தில் வருகிறார். அவ்விதமாக திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு எல்லாருமே சந்தோஷம், ஓ என்ன அற்புதம் செய்தாரு, என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்தாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். இந்த இடத்துல பாருங்க, அங்கு இவ்விதமான பரிசேயர் கூட்டம் அவரை அங்கே புகழ்ந்து பாடுவதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனால் அவருடைய இருதயமானது எவ்விதமாய் காணப்பட்டது, ஒருவரும் அவருடைய இருதயத்தை பார்க்க முடியலைங்க. ஒருவரும் இந்த தெய்வ குமாரனுடைய அந்த இருதய பாரத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் அற்புதத்தை குறித்து சந்தோஷப்பட்டார்கள், ஆனால் இந்த இருதயமோ 41 வாசிக்கிறோம், அவர் சபீமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். தெய்வ குமாரன் எல்லாருமே சந்தோஷமாக காணப்படுகிறார்கள், எல்லாருமாக அங்கு அவிதமாக மரக்கிளைகளை தரிப்பித்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இந்த தெய்வ குமாரன் இங்கு கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வ குமாரன் இடத்துல இருதயம் வெடிக்கிறது. சொல்ல போனா 42 உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் முன்னில் உள்ளவன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லால் பிடிக்க செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அதனாலே மனுஷகுமாரன் அவருடைய அந்த உடைபட்ட இருதயத்தை கண்ணீரோடு அவிதமாக உடைபட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவிதமாக அந்த இடத்துல அவர் கண்ணீர் பட்டு உடைபட்ட இருதயத்தோடு உள்ளே நுழைகிறார். அங்கு எல்லாருமாக அங்குதாமே அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள், எல்லாருமாக அவரை துதிக்கிறார்கள், ஆனா இவருடைய இருதயம் அங்கு முற்றுமாக உடைபட்டது. அதனாலே ஊழியக்காரன் என்பவன் அநேக சமயங்களில் இந்த மக்களிடத்துல பேசுங்கிற நித்தியத்தை குறித்து நான் அதிகமாக இடத்துல பேசுறது, ஏன்னா உன்ன நான் ஒரு நாள் நரகத்துல பார்ப்பேன், ஆனால் அதை பயங்கரம். இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், நீனுடைய வாழ்க்கையில நரகத்துக்கு போவாயானால் உன்னுடைய நிலையை குறித்து நான் வேதனைப்படுறேன். அதே சமயங்களில் எச்சரிக்கிறேன், உண்மையிலே ஒருவேளை இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் அவருடைய மனம் உடைந்து போகிறது, அவருடைய உள்ளமானது உடைந்து போகிறது. ஐயோ, உன்னுடைய காலத்தை குறித்து நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவிதமாக ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவர் எப்படி அங்க போய் ஊழியம் செய்தார் தெரியுங்களா? அவர் அந்த நாட்களில் செய்த ஊழியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், இங்கே அவர் சொன்னாரு இவ்விதமாக, அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துதாமே அந்த நாட்களில இந்த மக்கள் மத்தியிலே போய் அவிதமாக அங்கு அவர் செய்த ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அவருடைய பாரமுள்ள இருதயத்தை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, அவர் கடைசியாக ஒன்று சொல்லுகிறார், இந்த ஜனங்களை இவ்விதமாக எச்சரிப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக அவர் இந்த ஜனங்களை அங்கு எச்சரித்து பேசும்படியான காரியங்களை குறித்து வாசிக்க, அவருடைய வருகையின் நாட்களில் நடைபெறும்படியான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய வருகையின் நாட்களுக்கு முன்பாக அங்கே நடைபெறும்படியான காரியங்களை குறித்து அவ்விதமாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு திரள் கூட்டமாய் அங்கு கலிகூறும்படியான வேளையில அந்த இருதயத்தின் பாரத்தை நாம் அவிதமாக பார்க்கிறோம். அவிதமாக பார்த்தது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுக்கு அங்கே ஊழியம் செய்கிறார். 21வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஒன்று அவர் எச்சரிக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதுதாங்க ஊழியம் செய்கிற வழிமுறை. ஒவ்வொரு ஊழியனுக்கும் 37ல் அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கியிருந்தார். முழு இரவுமாக ஜெபிக்கிறார், பகலிலே ஊழியம் செய்கிறார். முழு இரவுமாக ஜெபிக்கிறார், பகலிலே 38ல் வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அம்மையாலே எருசலேமிலே உள்ள நுழைந்த அந்த தெய்வக்குமாரன் அங்கு இந்த ஜனங்கள் மத்தியிலே போதகம் பண்ணுகிறார். இந்த ஜனங்களும் அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வருகிறார்கள். இந்த தெய்வ குமாரன் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகிறார், ராக்காலத்திலே ஒலிவ மலையில் போய் ஜெபிக்கிறார். அதனாலே தெய்வக்குமாரனுடைய எபிரேயர்ல வாசிக்கிறோம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கண்ணீரோடு செபிக்கிறார். அந்த ராம் உலகம் பிதாவை நோக்கி, பிதாவே, அவர் எவ்விதமாக ஜெபித்தார், எவ்விதமாக கண்ணீர் விட்டார், ஒருவேளை இவர் ஒருவேளை தூங்கினாரோ தெரியலையே, தூங்கினாரோ தெரியல, ஒருவேளை கப்பல்ல தூங்கிக் கொண்டிருக்கிற அளவில் அநேக இரவுகள் தெய்வ குமாரன் தூங்கியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேங்க. அவர் வாழ்ந்த பணி செய்த அந்த 33 ஆண்டுகளில் அவருடைய கடைசி ஊழிய காலங்களில் இரவின் தூக்கத்தை அவர் மறந்திருப்பாரோன்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் அந்த ஊழியத்தினுடைய உத்தரவாதத்தின் ஆழத்தை உணர்ந்ததுனால அவர் பகற்காலத்தில் விடியற்காலத்தில் அந்த ஜனங்கள் வந்து விடுவார்கள், ஆகவே அதிகாலமே தேவாலயத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்களுக்கா போய் ஜெபிக்கிறார். ராமுழுதும் ஜெபித்தார். அம்மையாலே இதுதாங்க ஊழியம், இதுதான் ஊழியத்தினுடைய அளவும் ஊழியத்தினுடைய நிலையும். இதற்கு இரண்டாங்கரமான காரியங்கள் எல்லாம் ஊழியமே அல்ல. சொல்லப்போனா நம்ம செய்யறது ஊழியமே அல்ல, ஊழியமே அல்ல, இதுதான் உண்மையாய் நாம் செய்யும்படியான காரியம். ஆகவே அவர் அதை குறித்து அவர் சொன்னாரு. அந்த 21வது அதிகாரம் முழுவதுமாக அவர் எச்சரிக்கிறார், பல காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார், பல காரியங்களை குறித்து இந்த ஜனங்களிடத்திலே போதித்து விட்டு ஒன்னே ஒன்னு சொன்னாரு. 36வது வசனத்தில் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களுக்கெல்லாம் நீ தப்பிக்க வேண்டுமானால், இவைகளிலிருந்து நீ மீட்கப்பட வேண்டுமானால் ஒரு காரியத்தை நீ செய்ய, ஒரு காரியத்தை செய்ய, இந்த மாதிரி காரியத்தில் நீ சிக்குண்டு போயிடாத, இந்த உலகத்தின் காரியங்களினால, இந்த உலகத்தின் பாவத்தினால, உலகத்தினுடைய காரியங்களினால, கவலையினால சிக்குண்டு போயிடாதப்பா, இவைகளுக்கு நீ தப்பிக்கணும். You must escape. நீ இவைகளிலிருந்து நீ மீட்கப்பட வேண்டும், நீ தப்பிக்க வேண்டும். ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம் மிக பயங்கரமானது. அதனாலே இவ்விதமாக அவர் சொன்னார், இவைகளுக்கு நீ தப்பிக்க வேண்டியது அவசியம். ஆங்கிலத்தில் அதனால அவர் சொன்னார், முதல் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he may be accounted worthy to escape சொல்றார். அதாவது நீ தப்பிப்பதற்கே பத்திரமான நீ வாழும்படியான ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைன்னா இதை செய்யன்னு சொன்னார். தமிழில் சாதாரணமா சொல்லுது. ஆனா ஆங்கிலத்தில் worthy to escape all these things. இவைகள் எல்லாவற்றையும் தப்பிக்க முடிய அருமையான சகோதரனே, ஊழியக்காரனே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை சாமி பிடிக்கும்படியாக, சிக்கும்படியாக, மாட்டிக்கொள்ளும்படியாக கோடிக்கணக்கான காரியங்களை சாத்தான் உனக்கும்பாக வைத்திருக்கிறான். அவைகளை நின்று நீ தப்புவானா? தப்புனாதாங்க. ஆகவேதான் அவர் சொன்னாரு, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. Worthy to stand before the Son of God. உடைய வாழ்க்கையில தேவகுமாரனுக்கு முன்பாக நீ பத்திரமாய் நிற்பாயான்னு உன்னை பார்த்து கேட்கறங்க. நீ தைரியமா நிற்பையா? ஆண்டவரே கொடுத்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றினேன். உன்னுடைய வாழ்க்கையில தைரியமா உன்னால நிக்க முடியும், என்னால நிக்க முடியும் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேங்க. ஆமையாலே வேதம் போயில்ல. நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படியா பத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் நீ உட்காரும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், நீ என்ன செஞ்சாலும் சரி, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஐயோ நீ ஜபிக்கிறதே இல்லையா? யூ டோன்ட் ப்ரே. ஜபிச்சாலும் சும்மா கால் மணி நேரம், அரை மணி நேரம். என்னையா இது? வேதம் சொல்லுது ஜபம் பண்ணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray always. என்ன சொல்றாரு? அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில என்னங்க நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம்? இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஊழியனும். நம்ம வாசம் பாட்டை பாடணும். மார்ட்டின் லூத்தர் அவர் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கும்படியாக அவருடைய ஜபத்தை நீங்க எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க தெரியலீங்க. கத்தோலிக்க அவர்களுக்கு முன்பாக, அவர் நிறுத்தறதுக்கு முன்பாக இரவுல ஒரு ஜபியம் ஜபித்தார். அது ஒரு கிளாசிக் சொல்லுவாங்க. அம்மையாளுடைய வாழ்க்கையில இவ்விதமாக பண்றதாங்க ஊழியம். அதுதான் ஊழியம், அதான் ஊழியக்காரனுடைய அழகு. வேதம் இவ்விதமா சொல்லுகிறது, இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நீ விழித்திருக்கும்படி நீ அவிதமாக எப்பொழுதும் விழித்திருங்கள். உடைய வாழ்க்கையில வாட்ச் அண்ட் ப்ரே. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில விதமாய் வாழுகிறோம். இந்த சீஷர்கள் எப்படி இருக்காங்க? 19 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆண்டவர் இவ்விதமாக எச்சரித்தார். அம்மையாலே தேவன் தாமே இவர்களை இவ்விதமாக இறைவனுக்கு தப்பி நீங்க பிழைத்திருக்கும்படி இவ்விதமான காரியங்களை மறுபடியும் முடியுமா தான் சொன்னாருங்க. மறுபடியும் முடியுமா தான் இந்த விதமான காரியங்களை அவர்களுக்கு எடுத்து பேசினார். அவிதமான பல காரியங்களை குறித்து அவர் அங்கு மறுபடியும் முடியுமா தான் அவர்களை விட்டு சொன்னார். மணிக்கு 22 அதிகாரம் லூக்கா எழுத சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து செய்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 40 அவரிடத்தில் சேர்ந்து பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, அதனாலே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்களும் நானும் ஏங்க சோதனையில மாட்டுறோம், ஏன் சோதனையில விழுந்து போறோம்? சோதனை நமக்கு நிச்சயமானது, சோதனை அவசியமானதும் கூட, சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாத காரியம் இல்லை. ஆனா நீ ஏன் சோதனையில மாற்ற தெரியுங்களா? ஆண்டவர் கர்த்தருடைய ஜெபத்தில் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு, சோதனை நீடைய வாழ்க்கையில வராமல் தடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அதான் சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஐயோ அதுல நீ மாட்டிக்காதப்பா, அதுல நீ போய் மாட்டிக்காத, வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுல போய் நீ சிக்கப்பட்டேனா நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சத்துவத்தை எல்லாம் இழந்து விடுவாய். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, விழித்திருந்து ஜெபி, விழித்திருந்து ஜெபி. வேற ஏதாவது வழி இருக்குதுங்களா? எனக்கு நல்ல பைபிளே தெரியுங்களே. நீ பைபிளை தெரிந்திருக்கிறது என்ன பிரயோஜனங்க? நான் கேட்கிறேன், உண்மையா சொல்றேன். நீங்க உண்மையாமே நம்முடைய இருதயத்தை தொட்டு நம்ம பேசுவோம். என்ன கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறது, சத்தியம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அதை குறித்து அந்த சீனை நீங்க பாருங்க, அந்த காட்சியை நீங்க பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில இவர்களை போல நாம காணப்படுகிறோமா? அங்கே பார்க்க 41 அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். முழுக்க முழுக்க ஒரு மனிதன் அவர், முழுக்க மனிதன், முழுக்க தேவன். அம்மையால என்னை எல்லாம் அலங்குளால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய பணியோ மிக பயங்கரமான பணி, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியின் சக்திகளோடும் போராட வேண்டிய ஒரு போராட்டம். அவிதமாக அவரை பலப்படுத்தி அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். He intensified his prayer. அங்கே ஐயோ ஆண்டவரே, நீங்களும் நானும் வானத்திலிருந்து தூதன் நம்மை பலப்படுத்தினால் என்று ஜெபிக்க முடியாது. ஒரு விசுவாசிக்கு டபுள் ஃபோல்ட் புரொட்டெக்ஷன் என்னன்னா, பிதாவானவர் பரலோகத்தில் பரமண்டலத்தின் பிதாவே, வெற்றி சிறந்தவராய் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரோடு ஆளுகை செய்கிறவராக தெய்வக்குமாரன் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவராகவும் தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிக்கிறார். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் சொல்றோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும். ஆனா ஒண்ணு அதுல வருது, பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம், த ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். அதனாலே நமக்கு ஜெபிக்க என்னவதிய தெரியாது என்பது, ஆனா ஜபிக்கும்படியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பிதாவை நோக்கி நாம ஜபிக்கிறோம். அநேக சமயங்களில் பிதாவை நோக்கி என்ன, நான் எப்பவும் ஒன்னு நான் யோசிக்கிறது உண்டு, நான் ஜபிக்கிறதுக்கு முன்னால ஒன்னு சொல்லுவேன், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கள்ள கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்களுக்கு நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நான் உம்மிடத்தை கேட்கிறேன், நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, நான் அப்பத்தை கேட்கிறேன் ஆனா எனக்கு கள்ள கொடுக்க மாட்டீர். அதே லூக்கா 18 சோர்ந்து போகாம எப்பளும் ஜபம் பண்ண சொல்லிட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இரவும் பகலும் தமிழத்தில் வேண்டிக்கொள்ளுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எனக்கு நிச்சயமா அவர் நியாயம் செய்வார். ஆகவே இந்த வசனங்களை நான் நினைவு கொண்டு அவருடைய சமூகத்தில் பல பாரங்களை எடுத்துச் சொல்லுவதுண்டு, பல பாரங்களை அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரே, வேற எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஒரு அறிவீனன், நான் ஒரு மூடன். அதனால நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாக நாம் ஜெபிக்காமல் ஊழிய செய்யறதே ஒரு துணிகரமான பாவம்தாங்க, துணிகரமான பாவத்தில். இது பாவத்திலும் பெரும் பாவம் நான் சொல்றேங்க, உண்மையாலுமே சொல்றேன், ஏதோ நான் தெரியும் இந்த பாவத்திலே பெரும்பாவம் அவனுடைய சமயத்தில் காத்திருந்து ஜெபிக்காமல் உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உடைத்து உன்னை முற்றிலுமாக உன்னை அவருடைய சமயத்துக்கு உண்டாக ஒப்பு கொடுத்து நீ பிரசங்கம் பண்ணாம நீ பண்ணாம பிரசங்கம் பண்றதே பாவங்க. அது வந்து சின் ஆஃப் த புல்பிட், பலிபீடத்தில் செய்யற ஊழியக்காரனுடைய பாவம். நீயும் நான் அந்த பாவத்தை எவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருக்கிறேங்க? எவ்வளவு நாள் தான் செய்ய போறோம் நான் கேட்கிறேன்? எவ்வளவு நாள் செய்ய போகிறோம்? இன்னும் எவ்வளவு காலம் அதை தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம்? ஐயோ ஆண்டவர், எனக்கு அந்த மாதிரி பாவம் வேண்டாம், கதிரவுமான நிலமா இருக்குமே. ஏன் விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட ஒரு விசுவாசியா இருந்துட்டு போயிருந்தேன்ல ஆச்சே. ஆண்டவரே, நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு பலிபீடத்திலேயே நான் வந்து என்ன பாவம் செஞ்சா ஏலியன் பிள்ளைகளை போல நான் பாவம் செய்யறேங்க. பரிசுத்தத்தை பலிபீடத்தை நான் தீட்டுப்படுத்துகிறேன். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஆத்துமாக்களை ரட்சிக்க பிரியமாயிற்று என்று சொன்ன அந்த காரியத்தை ஐயோ அம்மையாலேயுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப ரொம்ப பரிதாபமாய் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மிக மிக பரிதாபமான நிலையில போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் அவிதமாக அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அம்மையாலேயுடைய வாழ்க்கையில் ரத்த வியர்வை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, நான் என்னுடைய டைம் தாண்டி போயிடுச்சுன்னு நான் பயப்படுறேன். 11:30 முடிஞ்சிருக்கணுமோ? எத்தனை ஆரம்பிச்சுங்க? 11:00 ஆரம்பிச்சுமா? ரைட்டு, சரிங்க. சரி, அப்போ டைம் இருக்கு இல்லைங்களா எனக்கு? அதனால என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம என்னங்க செய்கிறோம், என்னங்க செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் அவிதமாக இங்கே அங்கே அவிதமாக அழுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன சின்ன காரியத்தில எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்கள் எதிராளி சாதாரணமாக அல்ல. நீங்க நிறைய சமயங்களில் ஐயோ நம்ம ஒருவேளை அவனுக்கு நம்ம அவிதமாக விட்டு கொடுத்து விடுகிறோமோ என்பதை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனோட நம்ம சேர்ந்துகிட்டு அவனுடைய ஊழியத்தை நான் செய்யணும்னு கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம அவனோடு கூட கைகோர்த்து நான் ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கா? இருக்குதுங்க, இருக்குதுங்க. என்ன கேட்டா, இவ்விதமாக எங்க வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுத நிருபத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஒன்னே ஒன்னு சொல்றேங்க. உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இதை வந்து நம்ம வந்து மலிவாக நினைச்சிட்டு இருக்கிறங்க. பேதுரு விதமாக எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டார், உன்னுடைய காரியத்தை டீல் பண்ற ஒரே ஒரு வழி இதுதான். என்ன சொல்றாருன்னா, எங்கே விதமாக அவர் சொல்றாரு 7வது வசனத்துல 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உலகத்தில் நடந்த காரியத்தினால் அவர்கிட்ட நீ ஒப்படைச்சிரு. இட்ஸ் நாட் யுவர் பிசினஸ், உன்னுடைய வேலை இல்லாது, நீ அதை சமாளிக்க முடியாது. ஆனா நீ என்ன செய்யணும், உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எதிராளியை குறித்து நீ அறிந்திருப்பது அவசியம். ஜாக்கிரதையாயிரு. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, உன்னுடைய இந்த உலக காரியதுனால அவிதமாக நீ இழுப்புண்டு போகாத. பாருங்க, ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், இட்ஸ் ஹானஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நீ இன்னும் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆத்துல ஒருகால் சேத்துல ஒருகால் நீ ஒன்னு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அவர் கரத்துல கொடுத்துட்டு நீ ஊழியத்தை செய்ய, நீ இதையும் பிடிச்சுக்கிட்டு அதையும் பிடிச்சுக்கிட்டு நீ ஊழியம் செஞ்சா அது ஊழியம் இல்லைங்க. உண்மையா சொல்றேன், தேவனுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். நான் இத்தனை 45 வருஷம் பார்த்துருக்கிறேன். 45 வருஷம் ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ
லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு
எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவருக்காக நின்ற காரியங்களில் கத்தரனை ஒரு நாளும் கைவிடலைங்க, ஒரு நாளும். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் நீங்க நிச்சயமா ஒரு பீரோ இல்லை, ஒரு கட்டல் இல்லை, ஒரு பா இரண்டு தலையன சில புத்தகங்க, சில பாத்திரம் கூட எங்க வீட்டில் தண்ணி ஊத்துறதுக்கு வாங்கிக்கோ. இதுதாங்க நாங்க ஆரம்பிச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, யாருமே நீங்க அப்படி கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா உண்மையாதான் சொல்றேங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு ரெண்டு சேர் வாங்கினேன், போல்டிங் சேர். 300 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் வாங்கினேங்க, அதை எவ்வளவு நாள் ஆச்சு கடன். 180 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாம சேலத்துல இதே ஜெயில் கட்ட குடியிருந்தேன். மல்லூருக்கு போனங்க, ஒரு சில பொருள்கள் எடுத்து போக வழியில் ஒரே சில என்னங்க, 2-4 குடமும் ஒரு பாயும் தலையன வச்சுக்கிட்டு அதை சதுக்குன்னு வேற ஒரு வேனை வேற வச்சுக்கிட்டோம். எங்க அம்மா கேட்டாங்க, எங்க அம்மா அந்த பக்கத்து வீட்டுக்காரர், என்னங்க டாக்டர்னு சொல்றீங்க, இந்த மாதிரி இவ்வளவுதானு கேட்டப்ப எல்லாம் பின்னால வருதுங்க. எங்க அம்மா பொய் வேற சொன்னாங்க, பின்னால எல்லாம் எங்க பின்னால வருது, இவ்வளவுதாங்க. அதுதான் உண்மையா சொல்றாங்க. பீரோல ஒரு கட்டல் இல்ல, 75 ரூபாய் கட்டல் வாங்குறதுக்கு 6 மாசம் ஆச்சுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. 75 ரூபாய் கைத்து கட்டல் வாங்கறதுக்கு கீழே தாங்க நாங்க படுத்தோம். இதுதாங்க உண்மையா. ஆனா தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தினால, என்ன எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க எப்படியோ போன்ட்டாங்க, எங்கட கையில காசு கிடையாது, கடன் வாங்கி துணியை தேய்ச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், கடனை தான் கட்ட முடியும். ஆகவே அத கடனை கட்ட கட்டல அங்கே 6 மாசம், நீங்க நம்ப விட மாட்டீங்க, 75 ரூபாய்க்கு ஒரு கட்டல் செய்யறதுக்கு 6 மாசம் எனக்கு ஆச்சுங்க பிரதர்ஸ், நீங்க நம்ப விட மாட்டேன். உண்மை ஃபேக்ட். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒன்னா நீ உலகத்துக்காக வாழு, இல்லைன்னா ஆண்டுக்காக வாழ். இதையும் அதையும் நீ போட்டு குழப்பிட்டு உலக கவலையை நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அதை பண்ணவா, இதை பண்ணவா, என் பையன் என்ன பண்ணுவான், என் புள்ள என்ன பண்ண, ஏது எப்ப நீ இப்படியே வாழ்ந்து நீ எப்பத்தான் நீ ஊழியன் செய்ய போறதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப நான் இவ்வளவு நாள செய்த ஊழியம் இல்லைங்களா, ஊழியம் இல்லப்பா, நீ இவ்வளவு நாள செஞ்சதே ஊழியம் இல்ல. ஆக சில ஆட்டுகளை எல்லாம் சேர்த்து, ஆமா ஆட்களை சேர்த்து வச்சிருக்கிற, ஆத்துமாக்களை நீ சேர்த்துல, ஆட்களை சேர்த்து வச்சிருக்கிறதான், ஆனா ஆத்துமாக்களை நீ சேர்த்துல இன்னும் உண்மை. அம்மையால வேதம் என்ன சொல்றது, உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவளாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ என்ன இத ஒரு அற்பமாக நிகரியா, உன்னை விழுங்குறதுக்காம எவ்வளவெல்லாம் வகை தேடுறான், அவளை தேடுறான், இந்த வகையா, அந்த வகையா, அந்த வகையா, அந்த வகையா, இந்த வகையா, அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஹீ நெவர் ஸ்லீப்ஸ், தூங்குறதே இல்லை. ஆனா நீயும் நானும் தூங்கிட்டு இருக்கிறமே. சோதனைக்குட்படாது பிடிக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஜபிக்காத ஒரு மனிதன் சோதனையில விழுவது என்பது 100%. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள். உலகத்தில் உங்கள் சோரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, ஐயா யூ ஆர் கால் ஃபார் இட்டர்னல் குளோரி. நான் இந்த இடத்துல பேசும் பொழுது எல்லாமே பரலோகத்தை பத்தி பேசும், நரகத்தை பத்தி என்னுடைய எவ்ரி சர்மன்ல இருக்குங்க, எவ்ரி சர்மன்ல இருக்கு. கேட்கிறவங்க கூட நினைப்பான், ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நான் வந்து மாணவன் ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட சின்ன ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சின்ன புத்தகம், பழைய புத்தக கடையில், ஏன்னா அப்ப எனக்கு புது புத்தகம் வாங்கறதுக்கு வழி இல்லை. அந்த புத்தகத்துல ஒரே ஒரு வசனம், எத்தனை வருஷம் ஆச்சுங்க, ஏறக்குறைய 40 வருஷம் மேல ஆச்சு. பவுல் சொன்ன 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அந்த வசனம் தான் எனக்கு மறக்கவே மறக்காது, எனக்கு மறக்கவே மறக்காது. அதுதான் என்ன ரொம்ப ஆழமா தொட்டது. பவுல் சொன்னாரு, இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையில இது பாதித்தது. என்னன்னா 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொன்னார், ஆனபடியினாலே 248வது பக்கத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளைக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழியனுங்க, உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும், வெளியால் அழியணும். அவனை வேதம் சொல்லுது, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பாம்பு கூட செட்டையை உரிக்குது, நீ நானு செட்டையை உரிக்காம அப்படியே இருக்கிறமே. ஐயா பாம்பாவது செட்டையை உரிக்குது, நீ அதே ஆளாவே இருக்கிறிய ஐயா. ஐயோ நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், பெரிய மலைப்பாம்பு, அது சட்டையை உரிக்க முடியாம ஒருத்தன் பிடிச்சு அதை உரிச்சிட்டு இருக்கிறான். உனக்கும் எனக்கும் சட்டையே உரிய காலம் இல்லையே, நீயும் நானும் உரியவும் மாட்டேங்கிறமே. ஐயோ என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம். பழைய மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக, ஐயா அதே ஆளுதான், அதே பொறாம. எனக்கு என்ன ஒரு பெரிய சவால்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவரே நீ என்னை போல சோதி, ஒரு பாவமும் செய்யல, ஆனா பாவத்தை மட்டும் எப்படி கண்டித்து உணர்த்தினரே, எனக்கு அது அந்த அந்த டாக்டிக்ஸ் தெரியல மாட்டேங்குது. ஒருவேளை நான் அந்த பார்டர் லைன்ல தாண்டி போய் ரொம்ப கோபப்பட்டுருவனோ, ரொம்ப ஒரு பாவசே நிலை போயிடணும், அவரிடத்துல பொறாம இல்ல. இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது எந்த பொறாம இல்ல. நான் உண்மையிலே அதிசயப்படுறேங்க. நான் உண்மையிலேயே அநேக சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பொறாம என்ன வந்தா கூட, ஐயோ இயேசுவை போல அது இருக்காது. எதுக்காக பொறாம இல்ல, கசப்பில்லை, வெறுப்பில்லை. ஆனா நம்ம ஒட்டு மொத்தமா எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறோமே. ஐயோ நம்ம அப்ப பழைய மனுஷனை கலைந்து போடாமல். வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. பவுல் தெளிவா, நாட் லுக்கிங் அட் த திங்ஸ் விச் ஆர் சீன். பார்க்கறது நான் பார்க்கறது இல்லப்பா, இந்த உலகத்தை பார்க்கறது இல்ல, பணத்தை பார்க்கறது இல்ல, புகழை பார்க்கறது இல்ல, அதை பார்க்கறது, இந்த ஆளை பார்க்கறது இல்ல, எதையுமே நான் பார்க்கறதே இல்லைன்ட்டார். நாட் லுக்கிங் அட் த திங்ஸ் விச் ஆர் சீன் பட் காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிற. ரொம்ப அழகா சொல்ற, பட் லுக்கிங் அட் த திங்ஸ், காணப்படுகிறவைகள் அல்ல, காணாதப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஐயா நான் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அடிக்கடி யோசிக்கிறேன், பரலோகத்தை பத்தி அதிகமா யோசிப்பேன், பரலோக அவர்களுடைய ஐக்கியத்தை பற்றி யோசிப்பேன், அங்க எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளா இருப்போம்னு யோசிப்பேன், அவரை நான் எப்படி தொழுது கொள்ளுவேன்னு யோசிப்பேன், அங்க எப்படியெல்லாம் இருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் நரகத்தை பத்தி மோட்சத்தை பத்தி நான் யோசிக்கிறேங்க. உண்மையாலுமே என்ன, அதுதான் எனக்கு ஆறுதல். காண அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், மிகவும் அதிகமான நித்திய கனமை உண்டாக்குறதாகவே, ஏனெனில் காணப்படுகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் நித்தியமானவைகள், ஆகவே ஆண்டோஷனால் மேலானவைகளை தேடப்பா, கீழாக விட்டுறப்பா. ஐயோ அழிந்து போற ஆத்துமாவுக்கு நான் போன ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், நீ நரகத்துல போயிட்டா பரலோகத்தை பாப்பப்பா. நீ ஒருவேளை நீ அங்க அக்னியில, அக்னிங்கிறது இந்த நெருப்புல, நம்ம வேகிற சமைக்கிற நெருப்பு இல்ல, அது தேவ கோபாக்கினை, the fire of God's wrath. அதனாலதான் நீ அப்படியே எரிஞ்சு போக மாட்ட, புழு அவியாது. the fire of God's wrath, அதாங்க அந்த அக்னி. அதுல ஐயோ லோன்லினஸ், ஐயோ நரகத்தை பத்தி நான் தான் அடிக்கடி சொல்றேன், நீ நம்புறியோ நம்பலையோ நான் நம்புறேன், ஆகவே உனக்காக நான் அழுகிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், நம்புறியோ நம்ப எனக்கு தெரியாது, ஆனா நான் நீ நரகத்து போவேன் நம்புறனால நான் அதுக்காக அழுகிறேன், வேற வழி இல்லை. அமையல அதுதான் உண்மைங்க, அதுதான் உண்மை, வேற உண்மை வேற கிடையாது. ஆகவே நான் அழ வேண்டியதாத்தான் இருக்கிறது, நான் கதற வேண்டியதாத்தான் இருக்கிறது. ஆகவே நான் ஆண்டு வச்சனால் விசுவாசத்தில் உறுதியா இருந்து நீங்க எதிர்த்தினீர்கள், அது உறுதியாயிருப்பா. நான் இன்னொரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 126வது சங்கீதம், என்ன என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதை நீர் கொடுத்துட்டீரு, இந்த ஆண்டருடைய வசனத்தை என் கையில நீர் கொடுத்திருக்கிறீர், நான் விதைக்கிறேன் ஆனா பலனை பார்க்க முடியவில்லை, நான் விதைக்கிற ஆண்டவரே ஆனா பலன் இல்லையே, நான் கண்ணீரோட தான் விதைக்க வேண்டியதா இருக்கிறது, வேற இல்லையே. இந்த வார்த்தையை கேட்கிற யாருமே அசரமாட்டமே எனக்கு தெரியலையே, யாருமே பாதிக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே, நான் கண்ணீரோடு தான் இந்த விதையை சுமந்துட்டு போக வேண்டிய ஒரு ஊழியக்காரன், வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை, கேட்க ஆள் இல்லை, கேட்டாலும் அவன் ஒன்னும் சட்டை பண்ற மாதிரி தெரியல. ஆகவே நான் அதைத்தான் செய்வாண்டவரே. 126வது சங்கீதத்தில், கண்ணீரோடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடைய இருப்பார்கள், அதனாலே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் சுமந்து செல்லுகிறேன். ஐயோ ஆண்டவரே, ஒருவேளை இப்ப நான் போடுற வசனம் பிசாசு பொறுக்கிட்டு போடுறானா? ஐயோ ஆண்டவரே, ஏன் தகப்பனே எப்படி போகணும்? ஒருவேளை நான் இப்ப விதைக்கும்படியான வசனமானது உலக கவலைகளினால ஐஸ்வர்யத்தின் மயக்கினால நசுக்கப்பட்டு போகுதோ? ஒருவேளை நான் விதைக்கிற வசனத்தை கேட்க உடனே சந்தோஷமா ஏற்றுட்டான், ஆனா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா வசன திரும்பத்தை உபத்திரவனுடன் ஆளே வரமாட்டேங்கிறான், இல்லைன்னா வந்தாலும் அவனும் சரியா வந்த இல்லையே. ஆகவே ஒரு ஊழியக்காரன் விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறவன். ஸ்பர்ஜன் சொல்றாரு, இந்த விதைய கண்ணீர்னால நினைத்து, அவர் சொன்னார் ஒரு லெக்சர் சும்மா அந்த பிரஸ், கண்ணீர்ல நினைச்சு விதைக்கிறதுனால அது சீக்கிரமாய் பலன் கொடுக்கிறது. ஐயா, நீ கண்ணீர்ல நினைக்காம விதைய விதைக்காத, விதைக்கிறதுனால பலன் இல்லை. நீயும் நானும் ஊழியக்காரன்னு ஒப்பந்துட்டோம், ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அவனுக்கு வேற தெரியாது, அவன் அழுகிறவன் தான், அவன் ஊழியக்காரன் அழுகிறவன் தான். எரேமியா போல் ஆண்டவரே, இரவும் பகலும் கண்ணீர் ஊற்றானால் நலமாக இருக்குமே, கண்ணெல்லாம் தண்ணி குளமா பாய்ச்சா நல்லா இருக்குமே ஆண்டவரே. ஐயோ, அநேக சமயங்களில் நான் தான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஒரு இடத்துல சல்வேஷன் ஆர்மி வில்லியம் பூத், அவருக்கு ரெண்டு பேர் ஊழியம் முளைச்ச இடத்துல பலனே இல்லைங்க, பலனே இல்லை, ரொம்ப அவங்க உழைச்சு சோர்ந்து போயிட்டு வில்லியம் பூத் அவருக்கு எழுதுறாங்க. அப்ப ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அவர் எழுதி அனுப்பிச்சிட்டார். என்ன அனுப்பிச்சார்னா, ட்ரை டியர்ஸ், கண்ணீரை முயற்சி பண்ணி பாருப்பா. அதனாலே தேவன் அந்த இடத்துல அநேக மக்களை ரட்சித்தார். நீயும் நானும் கண்ணீர் இல்லாம ஊழியம் செய்வோமானால் நிச்சயமாக பலன் கொடுப்பதில் நம்ம வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போ. நம்ம ஊழியத்தினுடைய வறட்சி எல்லாம் காரணம் நம்முடைய கண்களே வறண்டு போயிடுச்சு. இன்றைக்கு நீங்களும் நான் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? இயேசு கிறிஸ்து ரா முழுதும் பகற்காலம் முழுதுமாக ஜெபி பிரசங்கம் பண்றார். ராவில ஒலிமலைக்கு போய் ஜெபிக்கிறார். அப்போ நாங்க ஜெபத்திலும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். நீங்களும் நான் என்ன பதில் சொல்ல போறேங்க? அதனாலே நம்ம நீங்களும் நானும் நிச்சயமா ஒரு நாள், நீங்களும் நானும் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறேன்னா நிச்சயமா நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவருக்கு முன்பாக ஒன்னா, ஆண்டவர் நல்லது உத்தமம் உண்மையில ஊழியனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் பேர்ல உன் அதிகாரியா வைப்பேன்னு சொல்ற ஒரு சத்தத்தை நம்ம கேட்போம், இல்லைன்னா
சோம்பலான ஊழியனே. ஐயோ, நம்மளை பற்றி ஒருவரை பற்றியும் ஆண்டவர் விதமா சொல்ல வேண்டாம், சோம்பலான ஊழியனே. அருமையாரில் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வசனம் ஒருவேளை உங்க இருதயத்தை பாதித்ததோ பாதிக்கலையோ, ஆனா என் இருதயத்தை பாதித்ததுனாலதான் இங்க நான் பிரசங்கம் பண்றேங்க. ஏதோ நான் இதை பிரசங்கம் பண்றேன்னு பண்ணல, என்னுடைய இருதயத்தை பாதித்திருக்கிறது, நான் அப்படித்தாங்க ஜபம் பண்றேன், அப்படித்தான் கண்ணீரோடு நான் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறேன், பலனை பார்க்க முடியவில்லை தான், உண்மைதான். ஆனால் அழித்து விதையை சுமந்து கொண்டு அழுதுதான் போகிறேன். ஆனா ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் அறுத்த அடிகளை கம்பீரத்தோடு நான் கொண்டு வருவேன். செபிப்போம். கிருபையில் நல்லாண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீரங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஹெல்பர் உதவியாளராக இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறீரே. உம்முடைய உதவியும் ஒத்தாசிய நாங்கள் உம்மோடு கூட அந்யோனி ஐக்கியம் எங்களுக்கு தேவை. உலகத்தோடு உலக சிநேகம் வேண்ட ஆண்டவரே. மன்னியும் என்னில், மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா. உமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. என்னை மன்னியும், கிருபையாயிரும் தகப்பனே. இந்த காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.